அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தேவன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்தீர். நீர் எங்களை வழிநடத்தினீர். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர். எங்களுடைய சுகவீனங்களிலே சுகத்தை கொடுத்தீர். எங்களுடைய ஜபங்களை கேட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலேயும் புதிய ஒரு வாரத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க தந்த இந்த பெரிய வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் தன்னந்தனியாக குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு பக்க துணையாய் பாதுகாவலராய் இருந்தரலும். பிள்ளைகளை வளர்க்க தேவையான ஞானத்தை தாரும். குடும்பத்திற்கு தேவையான வருமானத்திற்காக அவர்கள் இருக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் தன்னந்தனியாக குடும்பத்தை நடத்துகிற குடும்ப தலைவர்கள் உண்டு ராஜா. மனைவி இல்லாத சூழ்நிலைகளிலே குடும்பத்தை முழு பொறுப்போடு முழு கவனத்தோடு வழிநடத்துகிற அருமையான சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு சகாயராயிருந்து, கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராயிருந்து குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஞானத்தோடும் விவேகத்தோடும் அந்தந்த நாட்களிலே செய்யக்கூடிய கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் திருமண வயதை தாண்டி நிற்கும் சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களுக்கும் ஏற்ற வாழ்க்கை துணைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் ஏன் பிந்துகிறது என்பதை நாங்கள் அறியோம் ராஜா. கர்த்தர்தாமே உமக்கு பயப்படும் பயமுள்ள, உம்மை நேசிக்கிற அன்புள்ள, சரியான வாழ்க்கை துணைகளை கொடுத்து நேரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் பற்பல விதமான விபத்துகளிலே அகப்பட்டு வியாதியினாலே பாதிக்கப்பட்டு டெங்கு காய்ச்சல்களினாலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சன்னிதானத்திலே நினைக்கிறோம். வீடுகளிலோ ஆஸ்பத்திரிகளிலோ அவர்கள் இருக்கிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பரிபூர்ணமான சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் வைத்திய பணி செய்கிற அருமையான டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, ஆஸ்பத்திரியிலே உதவி செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு அர்ப்பணிப்போடும், ஒரு அன்போடும், ஒரு கரிசனையோடும், உம்முடைய மனதுருக்கத்தோடும் அந்த பணியை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் யார் யாரிடத்தில் பேசுகிறார்களோ நல்ல வார்த்தைகளை தாரும், கனிவான வார்த்தைகளை தாரும். இவருடைய வார்த்தைகளே, இவருடைய தொடுதலே அவர்களுக்கு அற்புதமான சுகத்தையும் தைரியத்தையும் கொடுக்க கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, பற்பலவிதமான வாகன ஓட்டுநர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாய விமானத்தை ஓட்டினாலும் சரி, ரயிலிலே அவர்கள் இருந்தாலும் சரி, எந்த வாகனத்தை ஓட்டிச் சென்றாலும் உம்முடைய பாதுகாவலின் கரம் அவர்களோடு இருக்கட்டும். உம்முடைய ஞானம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். தங்களுடைய வாகனத்தை குறித்தும் பயணம் செய்கிறவர்களை குறித்தும் அக்கறையோடும் பொறுப்போடும் ஜபத்தோடும் கவனமாய் தங்களுடைய பணியை செய்ய நிறைய அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைத்து உம்மை ஸ்தோத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். அவர்கள் தேவைகளை சந்தியும் உம்மை அறிகிற அறிவிலே வளர, உம்மை நேசிக்கிற அன்பிலே பெருக இந்த ஆண்டும் அவர்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்திற்காக கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் இறுதியாக லேவியராகமம் 17 அதிகாரம் 3-6 வசனம் வரை உள்ள பகுதியை சிந்தித்து வந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே வாழ்ந்த காலங்களிலே எகிப்திய மக்களைப் போல பல காரியங்களிலே வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையவர்களாயிருந்தார்கள். வீட்டிலே உணவுக்காக அடிக்கப்படுகிற மிருகங்களும் அந்த தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட பின்னரே உட்கொள்ளப்பட்டது. எனவே அவர்கள் வனாந்தரத்திலே வாழ்ந்த நாட்களிலே உணவுக்காக அடிக்கப்படும் மிருகங்களும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு கொண்டுவரப்பட்டு அடிக்கப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலனாய் பவுலும் 1 கொரிந்தியர் 8:13 10:1-33 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரத்தை உட்கொள்வதை குறித்து பேசியிருக்கிறார். இதன் பின்னணியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொரிந்து பட்டணத்தின் மக்களும் விக்கிரக ஆராதனையிலே இருந்தவர்கள். அவர்களும் தங்கள் மிருகங்களை தங்கள் விக்கிரகங்களுக்கு பலியாக்கினார்கள், ஆனால் அவற்றை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இந்த மிருகங்களின் மாம்சமானது கோவில்களுக்குள்ளே எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் அங்கே இருந்த சந்தையிலே அது விற்கப்படும். சிறந்த மாம்சமானது இப்படிப்பட்ட கோவில்களிலே உள்ள சந்தை வெளியிலே கிடைக்கும். இது புதிய ஏற்பாட்டின் காலம். தேவனுக்கு பயந்த இஸ்ரவேல் வம்சத்திலே வந்தவர்கள் இப்படிப்பட்ட இறைச்சியை வாங்கி சாப்பிடுகிறதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தேவன் கொடுத்திருந்த பிரமாணங்கள் தெரியும். ஆனால் மனம் திரும்பி புதிதாக திருச்சபையிலே சேர்ந்த புறஜாதியான மக்கள் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அப்படிப்பட்ட மிருகங்களின் இறைச்சியை வாங்கி சாப்பிட்டார்கள். அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று தெரியும். இப்பொழுது கர்த்தரை அறிந்து கொண்டபடியினாலே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதினாலே இந்த உணவிலே எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்பதும் அவர்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யூத கிறிஸ்தவர்கள் இந்த புறஜாதியான கிறிஸ்தவர்களோடு கூட உணவு அருந்த விரும்பவில்லை. காரணம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட மாம்சத்தை குறித்து அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தது. லேவியராம புத்தகத்திலே இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிற இந்த பகுதிதான் கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாய் பவுல் எழுதும்பொழுது எழுதிய சத்தியங்களுக்கு பின்னணியம். நாம் கவனிக்க வேண்டிய ஆர்வம் தரக்கூடிய ஒரு வேத பகுதி என்னவென்றால், எருசலேமிலே திருச்சபை தலைவர்களின் கூட்டத்திலே யாக்கோபு இதை குறித்து பேசியிருக்கிறார். கவனியங்கள், அப்போஸ்தலர் 15:19-20. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். இங்கே யூதரல்லாத மற்ற இனத்தைச் சேர்ந்தவர்களும் விசுவாசிகளாய் வந்தபொழுது தேவன் அவர்களுக்கு வாழ்க்கை பரிசுத்தமானது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் பல சமுதாயங்களிலே உணவுக்காக மிருகங்கள் அடிக்கப்படுவதும் தெய்வ வழிபாடோடு தொடர்புடையதாயிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்த நாட்களிலே அவர்களுக்கு கிடைத்த மாம்ச உணவு குறைவுதான். 8:11 பார்த்தால், பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று புலம்புகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கிழக்கத்திய நாடுகளிலே மாம்ச உணவானது குறைவாக காணப்படுகிறது. சிலர் தங்கள் வாழ்நாள் முழுவதுமே காய்கறி உணவையே சாப்பிடுகிறார்கள். சரி, உணவுக்கான சுத்தமான மிருகத்தையும் ஆசரிப்பு கூடார வாசலிலேயே அடிக்கப்பட வேண்டும். அங்கேயே இரத்தம் ஊற்றப்பட வேண்டும். இரத்தமும் கொழுப்பும் அங்கேயே தகனிக்கப்பட வேண்டும். இந்த பலியானது சமாதான பலி என்று அழைக்கப்படுகிறது. மீதமான மாம்சம் மிருகத்தின் சொந்தக்காரருக்கு கொடுக்கப்படுகிறது. அதையே அவன் தனது குடும்பத்திற்கான உணவாய் சமைக்க வேண்டும். லேவியராம் 17:7 பேய்கள் என்ற ஒரு வார்த்தையை குறித்து பார்க்கிறோம். இதை குறித்து ஏற்கனவே நாம் சிந்தித்தோம். இந்த வார்த்தையானது 2:11-15 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்களை ஏற்படுத்தினான். ஆம், இவ்வாறாகத்தான் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணினான். இது இயற்கை வழிபாட்டை குறிக்கிறது. கிரேக்க தெய்வமாகிய பான் என்ற தெய்வத்தை குறிக்கிறது. ஆனால் கர்த்தர் தனது ஜனங்களிடத்திலே சொல்கிறார், அதை நீங்கள் செய்ய வேண்டாம். ஆசரிப்பு கூடார வாசலுக்கு அந்த மிருகத்தை கொண்டு வாருங்கள். இந்த காரணத்தினாலேதான் 4 நாம் பார்க்கிறது போல ஒரு கடுமையான தண்டனை சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாலஸ்தீன தேசத்திற்குள்ளே நுழைந்தபொழுது சில பிரமாணங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அடிப்படை சத்தியமானது நித்திய நித்தியமாக ஒன்றே ஒன்றுதான். அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். முழுமையான ஒழுக்கக்கேடுக்கு நேராகவும் விக்கிரக வணக்கத்திற்கும் திரும்புவதற்கான ஆபத்திலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயற்கை வழிபாட்டிற்கு நேராய் அநேகர் செல்கிறார்கள். பிரியமானவர்களே, அன்று தேவன் தன்னுடைய ஜனங்களை விக்கிரக வணக்கத்திலிருந்தும் பாலுறவு பாவங்களிலிருந்தும் விடுவித்து காத்துக்கொள்ள விரும்பியது போலவே இன்றைக்கும் நம்மை குறித்து விரும்புகிறார். லேவியராமும் 17:8-9 பார்த்தால், அவர்கள் தங்கள் சொந்த உணவுக்காக இருந்தாலும் சரி, பலிக்காக இருந்தாலும் சரி, எதற்காக அவர்கள் அதை செலுத்துகிறார்கள் என்பதை குறித்து தெளிவாக அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். பலிக்காக ஒரு மிருகத்தை கொடுத்துவிட்டு அதை அவர்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது. இந்த 2 தகன பலிக்காக ஒரு மிருகத்தை கொண்டு வரும்பொழுது செய்யப்பட வேண்டிய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தகன பலிக்கான பிரமாணம் எதுவோ அதையே அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் பலி செலுத்துவதற்கு ஒரே ஒரு இடம்தான் உண்டு. இங்கேதான் அந்த பலியை செலுத்த வேண்டும் என்று திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்வதற்கு காரணம் அவர்கள் மீண்டுமாக விக்கிரக வணக்கத்திற்குள்ளே சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான். இஸ்ரேல் தேசத்திலே வாழும்படியாய் வந்த அந்நியர்களுக்கும் இந்த பிரமாணம் பொருத்தமானதே. இந்த அந்நிய ஜாதியானவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கும்பொழுது அவர்களால் மற்ற இஸ்ரவேலர் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்திலேதான் இருந்தார்கள். இன்றைக்கும் நமக்கு சொல்லப்படுவது என்ன? 1 கொரிந்தியர் 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். 2 கொரிந்தியர் 6:14-17 வேண்டும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. அன்படியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வசனங்கள் இன்றைக்கும் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? அவிசுவாசிகளோடு சமய தொடர்பான காரியங்களிலேயும், அரசியல் காரியங்களிலேயும், திருமண காரியங்களிலேயும், வியாபாரங்களிலேயும், பொதுவான வாழ்க்கையிலேயும் இணைக்கப்பட்டுவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இதை குறித்ததான எச்சரிப்பை தான் கர்த்தருடைய வார்த்தையிலே அவர் கொடுத்திருக்கிறார். லேவியராமும் 17:10-11 பார்த்தால் லேவியராம புத்தகத்தின் கருத்து வசனமே இந்த 11 என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இதே சத்தியம் 14 மீண்டுமாக சொல்லப்படுகிறது. இதுதான் எல்லா பலிகளுக்கும் அடிப்படை. 12-14 நாம் கவனித்தால் யோவான் 6:54-56 உள்ள பகுதி நமக்கு நினைப்பூட்டப்படுகிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருப்பதனாலே நாம் அவர் சிந்திய ரத்தத்தை விசுவாசத்தினாலே நம்முடைய பாவத்திற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் செய்யும் பொழுது நாம் ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து தனது ரத்தத்தை சிந்தி தனது ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, இது நித்தியமான ஒரு மிகப்பெரிய சத்தியம். காயினின் காணிக்கையை விட ஆபேலின் காணிக்கை சிறந்தது என்பதை இது விவரிக்கிறது. ஆத்மாவிற்காக ரத்தமே பாவ நிவர்த்தி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே பாவத்தை பரிபூர்ணமாய் கழுவ முடியும். ரத்தத்தை குறித்து வேறு எந்த எதிர்மறையான காரியமும் அல்ல. நம்முடைய பாவமே தேவனுக்கு விரோதமான எதிர்மறையான காரியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலே ஆண்டவரை நாம் துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறோமா, அல்லது அவர் சுட்டிக்காட்டிய பாவங்களை விட்டுவிட்டு அவரை பின் செல்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது லேவியராமும் 18 பிரவேசிக்கிறோம். 17 இறுதி வரை தீட்டு நீக்கப்படுதல், சுத்தமாகுதல் தொடர்பான பிரமாணங்களை பார்த்தோம். 18-19-20 பத்து கற்பனைகளை வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்த விவரங்கள் கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய ஜனங்களின் ஒழுக்க நெறி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பச்சையாக வெளிப்படையாக தீர்க்கமாக அவர் பேசுகிறார். 18:5 ஒரு முகவுரையைப் போலவும், 20 இறுதியிலே ஒரு முடிவுரையையும் காணலாம். இந்த வாக்கியங்களே ஏன் தேவன் தனது ஜனங்களுக்கு இந்த காரியங்களை கொடுத்தார் என்பதற்கான காரணத்தை சொல்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஒழுக்க நெறியானது மிகவும் கேடுகட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறது. எது சரி எது தவறு என்பதை குறித்த கேள்விக்குறிகள் இருக்கிறது. யார் சட்டங்களை உருவாக்குவது என்பதை குறித்து கேள்விக்குறி இருக்கிறது. நான் சொன்ன முடிவுரையும் முகவுரையும் இரண்டு விதமான விளக்கங்களை கொடுக்கிறது. முதலாவதாக 2-5 நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார். அதாவது தேவனே இந்த சட்டங்களை உருவாக்குகிறார். 10 முறிப்பது என்பது தவறு, ஏனென்றால் அது தவறு என்று தேவனே சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக முடிவுரையிலே இரண்டாவது காரணத்தை பார்க்கிறோம். கவனிங்கள், லேவியராமும் 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். தன்னுடைய ஜனங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் பரிசுத்தமே தேவன் எதிர்பார்ப்பது. இந்த மூன்று அதிகாரங்களும் குறிப்பாக ஏழாவது கற்பனையை அடிப்படையாக கொண்டதாயிருக்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றால் என்ன என்பதை விவரிக்கிறது. அதாவது பாலுறவு தொடர்பான பாவங்கள் இவைகள். சமுதாயங்கள் சீரழிந்து போவதற்கும் அரசுகள் கவிழ்ந்து போவதற்கும் இப்படிப்பட்ட பாவங்களே காரணமாயிருக்கிறது. லேவியராகமம் 18 அதிகாரம் முதல் 5 வசனங்களை பார்க்கும்பொழுது, அவர்கள் எகிப்து தேசத்தாருடைய செய்கைகளின்படி செய்யாமல், அவர் அழைத்து செல்லப் போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படியும் செய்யாமல், தன்னுடைய நியாயங்களின்படி செய்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் இப்பொழுதுதான் எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிற இந்த எல்லா காரியங்களையும் அங்கே அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அருவறுப்பான காரியங்கள் எகிப்தியருடைய வாழ்க்கை முறைமையாய் இருந்திருக்கிறது. இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலிருந்து தேவன் தன்னுடைய ஜனங்களை பிரித்தெடுக்க வேண்டியவராயிருக்கிறார். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் கானான் தேசத்திலே அவை மட்டுமல்ல, அங்கே கானானியர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் முறைகேடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது ஆள் கடலுக்கும் பிசாசிற்கும் இடையிலே அகப்பட்டுக் கொண்டார்கள் என்பதை கவனிக்கிறார். எகிப்தியர்கள் அவர்களுக்கு பின்னாலே இருக்கிறார்கள், கானானியர்கள் அவர்களுக்கு முன்னாலே இருக்கிறார்கள். இரண்டு கூட்ட மக்களுமே முறைகேடான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். இன்றைக்கு பாலுறவு தொடர்பான புரட்சி உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் லேவியராகமம் 18 அதிகாரத்தை வாசித்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, பாலுறவு தொடர்பான பாவங்களிலே எந்த புதிய ஒரு புரட்சியும் ஏற்படவில்லை. எகிப்திலேயும் கானானிலேயும் அந்நாட்களிலேயே இருந்த அதே பழங்கால ஒழுக்கக்கேடே இன்றைக்கும் இருக்கிறது. இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று கூறுகிறார். அப்படி என்றால் கட்டளைகளை உருவாக்குவது யார்? தேவனே கட்டளைகளை உருவாக்குகிறார். ஒருவேளை சிலர் அதையெல்லாம் பின்பற்ற எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லலாம். அருமையானவர்களே, அது உங்களை பொறுத்தது. என்றாலும் தேவனே இன்றைக்கும் கட்டளைகளை உருவாக்குகிறார். 10 கற்பனைகளை மீறுவது பாவம். ஏனென்றால் அது பாவம் என்று தேவனே சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது போதுமான பதிலாயிருக்கிறது. கடவுளை அறியாதவர்களுக்கு இந்த பதில் போதுமானதாயிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எனக்கு நானே கட்டளைகளை விதித்துக் கொள்வேன் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய தெய்வம் அவர்களே. நீங்களே ஒரு முழு அண்ட சராசரத்தையும் படைக்கக்கூடும் என்றால், எல்லா கோள்களையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைக்கக்கூடும் என்றால், நீங்களே உங்களுக்கான 10 கற்பனைகளை உருவாக்கிக் கொள்ளலாம். ஆனால் தேவன் உண்டு பண்ணின இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு, அவருடைய காற்றை சுவாசித்துக் கொண்டு, அவருடைய சூரியனின் வெளிச்சத்தை பயன்படுத்திக் கொண்டு, அவர் கொடுக்கும் தண்ணீரை குடித்துக் கொண்டு, அவருடைய பூமியிலே நடந்து கொண்டு, அதற்கான எந்த வாடகையையும் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே சிறந்தது. அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய கற்பனைகளை மீறும் பொழுது அதற்காக நீங்கள் செலுத்த வேண்டிய விலைக்கிரயத்தை செலுத்தி ஆக வேண்டும். ஒருவேளை உள்ளூர் காவல் அதிகாரிகள் உங்களை கைது செய்வதில்லை, ஆனால் என்னையும் உங்களையும் படைத்து அவர் முன்னால் ஒரு நாள் நீங்கள் குற்றவாளியாக நிற்க வேண்டியதிருக்கும். அந்நாளிலே தேவன் எதை எதையெல்லாம் பாவம் ஒழுக்கக்கேடு என்று சொன்னாரோ அது இன்றும் அப்படியே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:5-7 வசனங்கள். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுகொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எபேசியர் 4:17-19 வசனத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். மட்டுமல்ல 1 கொரிந்தியர் 5:11 வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. மேலும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 2 பேதுரு 4:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. புதிய பாட்டிலே நாம் வாசித்த இந்த எல்லா வசனங்களுமே என்னோடும் உங்களோடும் பேசுகிறதா இருக்கிறது. எந்த காலகட்டத்திலே வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஞாபகம் இருக்கிறதா 1 கொரிந்தியர் 3:16-17 வசனங்களிலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று பவுல் எழுதியிருக்கிறார். மட்டுமல்ல, எபேசியர் 3:4 வசனத்திலே, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 3:16 வசனத்திலே, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று பேதுரு ஞாபகப்படுத்துகிறார். அருமையானவர்களே, தேவன் பரிசுத்தத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்தை நாம் முக்கியப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும். ஏனென்றால் தேவனே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்கு அவர் அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதா இருக்கிறதா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பகுதியிலே நாம் பரிசுத்தம் இல்லாமல் உலகத்தோடு ஒத்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். கிறிஸ்தவ விசுவாசிகளான சகோதர சகோதரிகளுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கீழ்மட்டத்தில் உள்ள மக்களை நாம் சந்திக்க வேண்டுமென்றால் அவர்களோடு அவர்களைப் போலத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். இது தனி மனிதர்களாயிருந்தாலும் குழுவினராக இருந்தாலும் முயற்சிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் அந்த கூட்ட மக்களை ஆதாயப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்களே அந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாகிவிட்டார்கள். நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவது யார் தெரியுமா? தாங்கள் பிரசங்கிக்கும் வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டுகிறவர்கள்தான். 18வது நூற்றாண்டிலே இங்கிலாந்து தேசம் கேடடைந்த ஒரு நிலைமையிலே இருந்தது. அந்நாட்களிலே ஜான் வெசலியை பின்பற்றி வந்தவர்களை பார்த்து பரிசுத்த ஜனக்கூட்டம் என்று மக்கள் அழைத்தார்கள். மட்டுமல்ல, அவர்களுக்குத்தான் மெதடிஸ்ட் என்ற பெயரையும் கொடுத்தார்கள். ஏனென்றால் உலகத்தின் வழிமுறைகளை பார்க்கிலும் அவர்களுடைய வழிமுறைகள் மெத்தட்ஸ் வித்தியாசமானதாய் இருந்தது. இங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் யெகோவா. ஒருவேளை சிலர் சொல்லலாம், நாங்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லை, இதை குறித்து எங்களுக்கு நாட்டமில்லை என்று சொல்லலாம். அருமையானவர்களே, கர்த்தர் நான் யெகோவா என்று சொல்லும்பொழுது அவரே இந்த உலகத்தை உருவாக்கியவர், உங்களையும் படைத்தவர் அவரே. அவரே இந்த உலகத்தை இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறவர். நானே உன்னுடைய தெய்வம் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் உறவுகளை சரி செய்கிற ஆண்டவர். நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தும் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனோடு ஒப்புரவாவீர்கள் என்று சொன்னால் அவருக்கு பிரியமாக நீங்கள் வாழ விரும்புவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட முடியும். அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யாமல் அவன் இந்த உலகத்திலே வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றவன் தான் பரிசுத்த ஆவின் கனியை தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடியும். லேயராம 18:6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எந்த ஒரு மனிதனும் நெருக்கமான உறவினரோடு கூட உறவு கொள்ளக்கூடாது என்பது சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த முழு பகுதியுமே 7வது கற்பனையை விவரித்து சொல்கிறது. இரத்தம் தொடர்பான உறவுள்ளவர்களோடு உறவு கொள்வது பாவம் என்று சொல்லப்படுகிறது. 7வது-8வது வசனங்களிலே இதை குறித்து இன்னமும் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு காரணம், நானே கர்த்தர் என்றும் கூறுகிறார். உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது என்று கூறுகிறார். இதுதான் அன்று கொரிந்து திருச்சபையிலே இருந்த பாவமாயிருக்கிறது. மிக உணர்வோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து கண்டிக்கிறார். 1 கொரிந்தியர் 5:1 சொல்லும்பொழுது, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே என்று வேதனைப்படுகிறார். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்று இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து வெளியரங்கமாகவே பேசப்படுகிறது. தேவனும் இதை குறித்து வெளிப்படையாகவே பேசுகிறார். எனவே இந்த காலம் வித்தியாசமானது என்று சொல்ல தேவையில்லை. பாவம் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக அவர் கூறிவிடுகிறார். இது தொடர்பாக யாருமே இது தவறு என்று எனக்கு தெரியாது என்று சொல்லவே முடியாது. வசனங்கள் 9-13 பார்ப்பீர்கள் என்றால், இரத்த சம்பந்தமான உறவுகளை குறித்தும் மற்ற முறைகேடுகளை குறித்தும் அப்படிப்பட்டவர்களோடு தவறான தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதை குறித்தும் இந்த பகுதி சொல்கிறது. குடும்ப சூழலிலேயும் எப்படி விபச்சாரங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறித்து இந்த பகுதி எச்சரிக்கிறது. அப்படிப்பட்ட உறவுகள் பாவம் என்பதை கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். எகிப்திலே இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருந்தன. குறிப்பாக 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பார்வோனுடைய குடும்பத்திலே ஒன்றுவிட்ட சகோதரரும் சகோதரியும் திருமணம் செய்து கொண்டார்கள். அருமையானவர்களே, ஆரம்ப நாட்களிலே இது தொடர்பான கட்டளை கிடையாது. காயினும் சேத்தும் அவருடைய சொந்த சகோதரிகளையே திருமணம் செய்திருக்க வேண்டும். ஆபிரகாமும் தனது சகோதரியான சாராளைத்தான் திருமணம் செய்திருந்தார். ஆனால் இப்பொழுது தேவன் இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். லேவியராமும் 18வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே விதிவிலக்காயிருக்கிறது. இதை குறித்து உபாவம் 25வது அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். லேவியராமும் 18வது அதிகாரம் 17-18வது வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், திருமணத்தினாலே உண்டான உறவின் அடிப்படையிலே உறவினர்களானவர்களையும் திருமணம் செய்யக்கூடாது என்பது சொல்லப்படுகிறது. ஒரே நேரத்திலே 2 மனைவிகளை கொண்டவர்களாய் இருக்கக்கூடாது என்பதற்கான அடிப்படையும் இங்கே நாம் பார்க்கலாம். இங்கே பலதாரம் என்று அது அழைக்கப்படாமல் அது விபச்சாரம் தொடர்பான பாவமாகவே கருதப்படுகிறது. யாக்கோபு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலேதான் அகப்பட்டுக் கொண்டான். லேயாளையும் ராகேலையும் திருமணம் செய்தான். அந்த குடும்பத்தின் சரித்திரம் ஒரு சந்தோஷமான சரித்திரம் அல்ல. என்றாலும் நாம் மனதிலே கொள்ள வேண்டியது, 10 கற்பனைகள் கொடுக்கும் முன்பதாக யாக்கோபு வாழ்ந்தார். 19வது 20வது வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய ஜனங்கள் சுற்றி இருந்தவர்களை விட வித்தியாசமானவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பினபடியினாலே அவ்வாறு பேசுகிறார். இந்த பூமியிலே வாழ்கிற அவருடைய குடும்பம் பரலோக குடும்பத்தை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். எபேசியர் 3:14 வாசித்து பாருங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை என்பதே தேவனுடைய குடும்பத்தின் அடையாள சின்னமாயிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனை தொழுது கொள்வதற்கு பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதே போலத்தான் குடும்பம் என்பது தேசத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கான ஒரு இடம். இதை குறித்து புதிய ஏற்பாட்டும் அநேக சத்தியங்களை சொல்கிறது. இன்றைக்கு நிகழ்ச்சி நிறைவடைந்த பின் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனே, சகோதரியே, 10 கற்பனைகளிலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற ஒரே வாக்கியத்திலே கர்த்தர் சொல்லியிருந்தாலும் அது தொடர்பான பல வகையான பாவங்களை இன்றைக்கும் உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எந்த பாவத்திற்கும் நம்மை அர்ப்பணியாமல் நம்முடைய கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே நாமும் பரிசுத்தராக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களிலே பரிசுத்தமாய் வாழ உங்களுக்கு வாஞ்சை இருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் விழுந்து போனீர்கள் என்பதை குறித்து ஆண்டவருடைய பாதத்திலே சிந்தனை செய்து பாருங்கள். நீங்கள் பார்த்த ஒரு காரியமோ, நீங்கள் கேட்ட ஒரு காரியமோ ஆரம்பத்திலே உங்கள் வாழ்க்கையை இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நேராய் வழி நடத்தியிருக்கலாம். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்களும் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆலோசனை தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கவும், கர்த்தருடைய வசனங்களிலிருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி, வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 1 நாளாகமும் 22:13 பின்பாகம், நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 1 நாளாகமும் 22:13 பின்பாகம்.